கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக தேவன் நமக்கு அளித்து வருகிற இந்த ஆசீர்வாதமான வாய்ப்புகள் ஒவ்வொன்றிற்காகவும் நாம் தேவனுக்கு நன்றியோடு நம்முடைய துதிகளை ஏறெடுத்து நாம் கடந்து செல்லலாம். போன வாரம் நாம் மீண்டுமாக இந்த ஒரு புது சிருஷ்டியின் வகுப்பில் ஒரு புதிய பாடத்திற்குள்ள நாம் நுழைந்திருக்கிறோம். அது புது சிருஷ்டியின் பிரமாணம், தி லா ஆஃப் நியூ கிரியேஷன். அப்ப தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் புது சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு தேவன் சில பிரமாணங்கள் கொடுத்திருக்கிறார். அந்த பிரமாணங்கள் குறித்த இந்த முக்கியமான பாடத்தில் நாம் நுழையும் போது, இதற்கு முன்பு தேவன் அவருடைய திட்டத்தில் கொடுத்திருந்த பிரமாணம், யார் யாருக்கு என்னென்ன பிரமாணம் கொடுத்திருந்தார், அந்த பிரமாணம் முதல்ல பிரமாணம் என்றால் என்ன, அந்த பிரமாணம் தேவன் யாராவது ஒருத்தருக்கு கொடுக்கிறாருன்னா அது மறைவாக என்ன ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது, ஒரு பிரமாணம் எந்த காரியத்தோடு கொடுக்கப்படும், இதெல்லாம் போன வாரம் நாம் பார்த்தோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் மறுபடியும் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணோம்னா இன்னைக்கு நாம் பார்க்கறதுக்கு உதவும். அப்போ பிரமாணம் என்றாவே சொன்னோமோ லாஸ்ட் வீக்ல நம்ம பார்க்கும்போது, தேவன் அது யாருக்காவது அது ஒரு பிரமாணம் அல்லது சட்டம் தமிழ் வார்த்தை கொடுக்கிறார் அப்படின்னா அதை பெற்றுக்கொள்ளுகிறவர் அதை நிறைவேற்றுவதற்கு தகுதி உள்ளவர் என்று மறைமுகமாக வெளியாகிறது. அப்ப தகுதி உள்ளவர்கள், நிறைவேற்ற தகுதி உள்ளவர்களுக்கு தான் தேவன் பிரமாணத்தை கூட கண்டிப்பா கொடுப்பார். அப்படி தகுதி இல்லாதவர்கிட்ட கொடுத்தா அப்போ அது தேவனுடைய பக்கத்துல தவறா போயிடும், சரிங்களா? ஏன்னா என்னால் அதை செய்ய முடியாது, ஏன் அதை என் தேவன் என்கிட்ட கொடுக்கணும், அப்ப அது ஒரு நீதியா தெரியல, தேவனுடைய பங்குல ஒரு ஞானமா தெரியல. சோ அதனால தேவன் ஒரு பிரமாணம் யாருக்காவது கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பா அது எதை நிரூபிக்குதுன்னா அந்த பிரமாணத்தை பெற்றுக்கொண்டவங்க அதை நிறைவேற்ற முழுவதும் தகுதி உள்ளவர்கள் என்று கருதப்பட்டு அதனால தான் தரப்படுறாங்க. அதே போல ஒரு பிரமாணம் கூட எதை கொண்டு வரும், அந்த பிரமாணம் மீறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால, எல்லா பிரமாணமும் மீறப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த பிரமாணங்கள் கூட என்ன வரும் பார்க்கிறோம், அந்த மீறுதலுக்கான சில தண்டனைகள் வரும். அப்போ நாம் ரொம்ப தெளிவா பார்த்தோம், கர்த்தர் இயேசுவினுடைய முதலாம் வருகை வரைக்கும் மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஒரே ஒரு பிரமாணம், ஒரே சட்டம் தந்தை ஆதாம் கிட்ட கொடுத்திருந்தார். ஆனா அந்த சட்டத்தை ஆதாம் மீறும் போது அவரு மரண தண்டனைக்கு உட்பட்டு அவருடைய சந்ததி முழுக்கோ அந்த சபிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது இரண்டாம் பட்சமான சில பிரமாணங்கள் கூட அவங்களுக்கு மத்தியில செயல்படுது. என்னன்னா ஒரிஜினல் லா என்ன அப்படின்னா, நீங்க கீழ்படிஞ்சு நடக்கணும், அப்படி நடக்கல என்று சொல்லும் போது நீங்கள் மரணத்துக்கு போயிடுவீங்க, அதுதான் ஒரிஜினலான அந்த பிரமாணம். அதற்குள்ள மரணத்துக்குள்ள போயிட்டாங்க. ஆனாலும் சில இரண்டாம் பட்சம் செகண்டரி லாஸ் இருந்துச்சு. என்னன்னா, நீங்க இப்ப பாவமான நிலைமையில மரணத்துக்கு தண்டனைக்குள்ளாக இருந்துட்டாலும் எந்த அளவுக்கு பாவத்தை நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் என்ன ஆயிடுவீங்க, மரணத்துக்குள்ள போயிடுவீங்க. இல்ல எந்த அளவுக்கு இந்த நிலைமையும் பாவத்தை நீங்க எதிர்த்து போராடுறீங்களோ அந்த அளவுக்கு மரணம் கொஞ்சம் தாமதிச்சு வரும், ஆனா கண்டிப்பா வரும். ஆனா இது ஒரு சின்ன பிரமாணங்கள் இருக்குது, அதாவது சில சட்டம் அங்க இருக்குது. நீங்க இன்னுமே மேலும் மேலும் பாவம் செஞ்சீங்கன்னா சீக்கிரமா மரணத்துல போவீங்க, இல்ல பாவம் செய்யறதுல கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நாள் நீங்க ஜீவனோடு இருப்பீங்க, அதான் நமக்கு. அப்போ ஆதாம் கிட்ட சொன்னதுல இருந்துட்டு கிறிஸ்துவின் முதலாம் வருகை வரைக்கும் கொடுக்க மனுக்குலத்துக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரே பிரமாணம் இது ஒண்ணுதான் நம்ம பார்த்தோம். ஆனா இதற்கு இடையில எல்லா ஜனங்களுக்கும் தேவன் வேறு பிரமாணம் கொடுக்கவே இல்லை, ஆனா ஒரு ஜனங்களுக்கு மாத்திரம் விசேஷமா ஒரு பிரமாணம் கொடுத்தார். அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாய பிரமாணம், மோசே மூலமா சீனாய் மலையில அங்க கொடுத்தது நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆதாமுக்கு கொடுத்த பிரமாணம், அதே சமயத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த பிரமாணத்துல நம்ம வித்தியாசம் பார்க்கும் போது, ஆதாமுக்கு கொடுத்த பிரமாணம் அது அந்த பிரமாணம் முதல்ல எங்க கொடுக்கப்பட்டிருந்துச்சு, தேவன் ஏதோ பேப்பர்ல இலையில கற்பலைகள எழுதி கொடுக்கல, மாறாக எங்க எழுதிருந்துச்சு ஆதாம் கொடுக்கப்பட்ட பிரமாணம், அவருடைய பரிபூர்ணமான சரீரத்திலேயே எழுதியிருந்தார். அதாவது ஆதாம் அந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் பாவம் செய்வதற்கு செய்து ஆகணுங்கிற கட்டாயம் எல்லாம் இல்ல, செய்ய முடியாத ஒரு நல்ல நிலைமையில தான் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார். உண்மையை இருக்கணும்னு நினைச்சிருந்தானா உண்மையோட இருந்திருக்கலாம், ஆனா ஒரு பரிபூர்ண சரீரத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு. அப்ப அந்த பிரமாணத்துக்கு இந்த பிரமாணத்துக்கு என்ன வித்தியாசம், ஆறாம் கிட்ட கொடுத்த அந்த சட்டத்துக்கு பிரமாணத்துக்கு ஒரு மத்தியஸ்தர் இல்ல, ஒருவேளை அந்த பிரமாணத்தை மீறிட்டா அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு தேவன் ஏதாவது பலிகள் ஏற்பாடு கூட செய்யல. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கும் போது அந்த பிரமாணத்துக்கு என்ன இருந்துச்சு, ஒரு மத்தியஸ்தர் இருந்தாரு. அதே சமயத்துல ஒருவேளை அந்த பிரமாணங்களை அவங்க கடைபிடிக்காம தவறினா அவங்க என்ன பண்ணலாம், நிவாரண பலிகள் செலுத்தி அந்த பாவத்திலிருந்து தங்களை சுத்திகரிச்சு கொள்ளலாம். அப்போ ஆதாமுடைய பிரமாணத்துக்கு இல்லாதது நியாய பிரமாணத்துக்கு இருந்தது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும் போது, ஆமா, இஸ்ரேல் ஜனங்கள் பாவி ஜனங்கள், அதனால அவங்களுக்கு இந்த காரியங்கள் அவசியம் வந்துச்சு. அப்ப போன வாரம் இந்த கிளாஸ் எடுக்கும் போது பிரதர் கேட்டார் ஒரு கேள்வி. பிரதர் நீங்க ஆனா எல்லாரும் கேட்டிருக்கணும், ஆனா எனக்கு கூட அந்த கேள்வி தோணல. என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னோம், தேவன் ஒருத்தருக்கு பிரமாணம் கொடுத்துட்டா என்ன அர்த்தம், பிரமாணத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர் அதை நிறைவேற்றுவதற்கு தகுதி உள்ளவர். அப்படிப்பட்டவங்கிட்ட அவர் என்ன பண்ணுவார், பிரமாணத்தை கொடுப்பார். ஆனா நாம பார்த்தோம் நியாய பிரமாணம் ரொம்ப சிம்பிள், நியாய பிரமாணத்தின் மூலம் ஒரு மூலம் என்ன முடியாது, தேவனுக்கு தெரியுமா தெரியாதா, நியாய பிரமாணத்தை இஸ்ரேல் ஜனங்கள் கடைபிடிக்க முடியுமா முடியாதா, என்ன முடியுமா முடியாதா, முடியாது என்பது யாருக்கு தெரியும், நல்லா தேவனுக்கு தெரியும். அப்புறம் ஏன் கொடுத்தார், ஒரு மிஸ்டேக் வருது இல்லைங்களா, ஒரு ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது, புரியுதுங்களா நான் சொல்றது, தேவன் ஒரு சட்டம் ஒருத்தருக்கு கொடுத்துட்டாவே அந்த சட்டத்தை நிறைவேற்ற அவர் தகுதி உள்ளவர் என்று தேவனால் கருதப்பட்டு அப்புறம் கொடுக்கிறார். ஒருவேளை அதற்கு மீறி அந்த சட்டத்தை அவர் மீறி ஏதாவது குற்றம் செஞ்சா, தகுதியுள்ள நீங்க குற்றம் செஞ்சிட்டீங்கன்னு அதுக்கு என்ன பண்ணுவார், தேவன் தண்டிக்கவும் செய்வார். அதுதான் நியாயம், அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் ஆதாம் கொடுத்தார். ஆதாம் எல்லா வகையிலும் தேவன் கிட்ட எந்த வகையிலும் அவர் போக்கு சொல்றதுக்கு இடம் இல்லை, ஆனாலும் செஞ்சிட்டார், தண்டிச்சிட்டார், அதுல எந்த தப்பும் இல்லை, கரெக்ட், நீதி. ஆனா இங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாய பிரமாணம் கொடுத்தார், தேவனுக்கே தெரியும் இது யாருக்கான பிரமாணம், ஒரு பரிபூரண மனுஷன் தான் நிறைவேற்ற முடியும், இவங்கனால நிறைவேற்ற முடியாது, ஆனாலும் என்ன பண்றாரு, அவங்களுக்கு நியாய பிரமாணம் கொடுத்தார். ஏன் கொடுத்தார் இப்போ அப்படின்னா, இது என்னன்னா, நியாய பிரமாணம் அவங்களுக்கு கொடுத்து அதை அவங்க செய்யாம போகும் போதே அவங்களை தண்டிக்கிறதுக்காக தேவன் கொடுக்கல. நியாய பிரமாணம் கொடுத்ததினுடைய நோக்கம் ரெண்டே ரெண்டு நோக்கம், அந்த நோக்கம் போன வாரமே நம்ம பார்த்தோம். நியாய பிரமாணம் கொடுத்து தேவனுக்கு தெரியும் நீங்க உங்களால அந்த நியாய பிரமாணத்தை என்ன பண்ண முடியாது, கடைபிடிக்க முடியாது. அதனால தான் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு யூதராவது கடைபிடிச்சாரா அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, மீறிட்டாங்க, யாரையாவது தண்டிச்சாரா. நியாய பிரமாணத்தை கடைபிடிக்காதனால தேவன் யாரையாவது தண்டிச்சாரா, இல்லவே இல்லை. அவருக்கு தெரியும் நீங்க நிறைவேற்ற முடியாது, அது நான் உங்களை என்ன பண்ண போறது இல்லை, தண்டிக்க போறது. சரி அப்புறம் ஏன் கொடுத்தார் அப்படின்னா, விஷயம் அந்த ரெண்டு விஷயம் போன வாரம் நம்ம பார்த்தோம். என்னன்னா, இனிமேலே இந்த விழுந்து போன நிலைமையிலிருந்து என்னுடைய பிரமாணங்களுக்கு நாங்க கீழ்ப்படிவோம்னு நீங்க நினைக்காதீங்க, அந்த கண்டிஷன்ல நீங்க இல்ல, அதை நாம உணர மாட்டோம். ஒருவேளை நியாய பிரமாணம் கொடுக்காம இருந்தா நம்ம 1000 இயர் ரெயின்ல கேட்போம், உலக ஜனங்கள் எல்லாம் ஆதாமுக்கு கொடுத்தீங்க, எங்களுக்கு கொடுத்து ஒரு ட்ரையல் பாத்திருந்தா நாங்க கொஞ்சம் நல்லா இருந்திருப்போம் அப்படின்னு வந்து சொல்லிடுவோம். அதுக்கு அங்க தேவன் வைக்கிறார். அப்ப என்னன்னா, நாம இந்த அபரிபூர்ணமான நிலைமையில் இருந்துட்டு இனிமேல் தேவனுடைய பிரமாணத்துக்கு முன்னாடி நிக்கிறக்கே வாய்ப்பு இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது எப்படித்தான் உணர்த்த முடியும், ஒரு சாம்பிள் பிரமாணம் கொடுத்து அதை அவங்க மீற வச்சு ஆனா தண்டிக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் தண்டிக்கலங்கிறதுல என்ன புரியுது, அப்ப தேவனுக்கு நல்லா தெரியும் இவங்க அதை நிறைவேற்ற மாட்டாங்க, அது ஒரு காரியம். நெக்ஸ்ட், இது யார் மாத்திரம் தான் நிறைவேற்றுவாங்க, கர்த்தர் இயேசு மாத்திரம் தான் அதைய நிறைவேற்றுவாங்க. அப்போ கர்த்தர் இயேசு ஒரு ரட்சகர் கண்டிப்பா வந்தா தான் இப்போ நமக்கெல்லாம் என்ன வரும், மீட்பு கண்டிப்பா வரும். இந்த ரெண்டு பாயிண்ட மனுக்குலத்திற்கு உணர்த்தற்காக மாத்திரம் தான் நியாயப்பிரமாணம் தேவன் அவங்களுக்கு அங்க விசேஷமா அங்க கொடுத்தது பார்த்தோம். சரி, அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பிரமாணத்தை தன்னுடைய சரீரத்துல நிறைவேற்றினதின் மூலம் நாம போன வாரம் பார்க்கும் போது அவர் அந்த புதிய உடன்படிக்கைக்கு அதிகாரியாயி, அந்த புது உடன்படிக்கையின் மூலம் 1000 வருட அரசாட்சி எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிப்பதற்கு அந்த உரிமை பெற்றுக்கொண்டார் நாம பார்த்தோம் இல்லைங்களா. கர்த்தர் இயேசு கூட அந்த நியாய பிரமாணங்களை தன் சரீரத்துல நிறைவேற்றுவதன் மூலம் நான் அதைய நிறைவேற்ற முடியும் அப்படிங்கறதையும் தன்னுடைய ஒர்த்தினஸ் அதையும் நமக்கு காண்பிச்சார். அதே சமயத்துல அதைய நிறைவேற்றுவதன் மூலம் சிலுவையில மறிப்பதன் மூலம் பாவத்தில் இருக்கிற அந்த சந்ததிக்கு ஒரு நிவார் ஒரு என்ன சொல்லிட்டாரு, ஒரு ஒரு ஈடுபலி, அதாவது அந்த ஒரு நிவாரணம் இல்லைங்களா, அந்த பெனால்டி கொடுத்துட்டார். கொடுத்துட்டு அதான் ஜனங்களை அங்க மீட்டுக் கொள்றது பார்க்கணும். இப்போ அதன் மூலம் கர்த்தர் இயேசு புது உடன்படிக்கை என்னவாயிட்டார், சொந்தக்காரர் ஆயிட்டார். அந்த உடன்படிக்கையின் மூலம் ஆயர் வடார் சாட்சி என்ன பண்ண போறார், எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்க போறார். இதோட நம்ம போன வாரம் முடிச்சோம். சோ அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு இல்ல சப் டாபிக் என்னன்னா, தி லா ஆஃப் தி நியூ கவனம். சரி, புது உடன்படிக்கைக்கான பிரமாணம். சப்ஜெக்ட் வந்து என்னது, முழுக்க முழுக்க பிரமாணம் பத்தின தலைப்பு நம்ம டீல் பண்றது. இப்ப புது உடன்படிக்கைக்கு கர்த்தர் சொந்தக்காரர் ஆயிட்டாரு, அந்த உடன்படிக்கையின் மூலம் எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்க போறார். சரி, இப்ப அந்த புது உடன்படிக்கைக்கு என்ன பிரமாணங்கள் தேவன் வச்சிருக்கிறார், அதை நாம சிந்திக்கணும். அப்ப சிந்திக்கும் போதே சகோதர சகோதரிகளே, புது உடன்படிக்கை கர்த்தருடைய ஆயிரம் வருட அரசாட்சியில நடக்கும். அந்த புது உடன்படிக்கைக்குள்ள என்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது அப்படின்னா, ஆதாமுக்கு என்ன சட்டத்திட்டங்கள் கொடுத்துட்டாரோ அதே சட்டத்திட்டங்கள் தான். என்னன்னா, நீங்கள் பாவத்தை வெறுக்கணும், நீதிய நேசிக்கணும் இல்லைங்களா. இதே ஒரு பிரமாணம் தான் புது உடன்படிக்கையின் மூலம் கூட ஆயிர வருட அரசாட்சியில உலக ஜனங்கள் எல்லாருக்கும் தேவன் அங்க கொடுக்கிறார். பாயிண்ட் புரியுதுங்களா? இது முழுக்க முழுக்க தேவன் திட்டம் பற்றின காரியம், சப்ஜெக்டான ரொம்ப ஆழமான பாயிண்ட்ஸ் அங்க பிரதர் கொடுக்கிறார். புரியுதுங்களா? உடன்படிக்கைக்கு கர்த்தரேசு சொந்தக்காரர் ஆயிட்டார், அந்த உடன்படிக்கையின் மூலம் எல்லாரையும் ஆசீர்வதிக்க போகிறார். அந்த உடன்படிக்கையில கூட சில பிரமாணங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தோம், புது சிருஷ்டியின் பிரமாணம். அந்த புது சிருஷ்டிக்கு சில சட்டம் தேவன் கொடுத்திருக்கிறார். அது என்ன எப்படிங்கறத தான் நம்ம நிதானிக்க போறோம். ஆனா அதற்கு முன்பு தேவனுடைய திட்டத்துல எங்கெல்லாம் எம்மாதிரியான பிரமாணங்கள் கொடுக்கிறாருன்னு தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப போன வருஷம் எங்கிருந்து பார்த்தோம், ஏதேன் தோட்டத்திலிருந்து கர்த்தர் இயேசுவின் முதலாம் வருகை வரைக்கும் பார்த்தோம். இப்போ அந்த முதலாம் வருகையில அவர் நிறைவேற்றினதன் மூலம் ஆயிரம் வருட அரசாட்சியில ஆசீர்வதிக்க போற அந்த புது உடன்படிக்கைக்கு அவரு உரிமைக்காரர் ஆயிட்டாரு. அந்த புது உடன்படிக்கையில என்ன பிரமாணங்கள் இருக்குது பார்க்கும் போது, அதே பிரமாணம் தான். என்னன்னா, ஆயிரம் வருட அரசாட்சியிலும் புது உடன்படிக்கை உட்பட்ட உலக ஜனங்கள் பாவத்தை வெறுக்கணும், நீதிக்கு கீழ்போம். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் இயேசுவினுடைய வழி நடத்துதல்ல அவர்கள் பாவத்தை வெறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய சரீரத்துல அந்த நீதியின் பிரமாணத்தை அவங்க என்ன பண்ணணும், மீண்டுமாக எழுதணும். எப்படி ஆதாமினுடைய பரிபூர்ணமான சரீரத்துல அந்த பிரமாணம் எழுதி இருந்துச்சோ அப்படின்னா, தப்பு செய்ய முடியாத நிலைமையில அவர் இருந்தாரோ, புரியுதுங்களா, அதே நிலைமைக்கு மனுக்குலமும் தங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த புது உடன்படிக்கைக்குள்ள கர்த்தர் இயேசுவுக்கு கீழே ஆயிரம் வருட அரசாட்சியில பாவத்தை வெறுக்கணும், பாவத்தை வெறுக்கணும். அப்ப சில சமயங்களில் அவங்களுடைய பலவீனங்களுக்கு தேவன் ஏற்ற ஏற்பாடெல்லாம் அங்க செய்யறார் ஆயிரம் வருட அரசாட்சியில. ஆனாலும் அவங்க பாவத்தை வெறுத்து வெறுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு சிந்தையில பரிசுத்தத்தை நோக்கி போகணும். கண்டிப்பா அப்ப என்ன ஆகும்னா, அவங்களுடைய சிந்தையில ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய சரீரத்திலயும் என்ன ஆகும், மாற்றம் வருமா வராதா, கண்டிப்பா வரும். நம்ம பாக்குறோமே உயிர் தழுதல் சப்ஜெக்ட்ல எல்லாம், எந்த அளவுக்கு சத்தியத்துக்கு கீழ்பட்டு பாவத்தை வெறுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒருத்தர் என்ன அவர் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். அப்ப என்ன ஆகும், ஆயிரம் வருட அரசாட்சியின் முடிவுல ஒரு ஒருத்தரும் பரிபூர்ணமா இருப்பாங்க. அப்ப பரிபூர்ணமா இருக்கும்போது என்ன கண்டிஷன் வந்துரும் சொல்றாரு அப்படின்னா, ஆதாம் எப்படி அவருடைய பரிபூர்ண சரீரத்துல அந்த பிரமாணங்கள் எழுதி இருந்துச்சோ அதே கண்டிஷனுக்கு யார் வந்துருவா, புது உடன்படிக்கையில உலக ஜனங்கள் வந்துருவாங்க. இதை குறிச்சுதான் எரேமியா 31 அதிகாரத்துல 33-34 வசனம் படிங்க. பாருங்க, லிட்டரலா எவ்வளவு அழகா கொடுக்கிறார், என்னுடைய பிரமாணங்கள் அவங்களுடைய இருதயத்தில் எழுதுவேன் சொல்றார் இல்லீங்களா. எப்பன்னா அந்த நாட்கள்ல இல்லீங்களா. அப்ப மீண்டும் உலக ஜனங்கள் அந்த பாவங்கள் இருந்து விடுபட்டு அந்த நீதியின் பிரமாணத்துக்கு உட்படுறத நாம அங்க பாக்குறோம். அதே அந்த திரும்ப கொடுத்தலின் காலத்துல அங்க நிறைவேறும். அதுதான் திரும்ப கொடுக்கிற காலம். அந்த திரும்ப கொடுக்கிறது என்னன்னா, அந்த பிரமாணங்கள் அந்த 13 சந்த சரீரத்துல அங்க தேவன் அங்க கொடுக்கிறார். சரி, இதெல்லாம் எப்ப நடக்குது அப்படின்னு சொல்லும் போது, ஆயிரம் வருட அரசாட்சியில புதிய உடன்படிக்கைக்குள்ளாக அங்க நடக்குது. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இப்போ நியாயப்பிரமாணம் எப்ப முடிவுக்கு வந்துச்சு பாக்குறோம், கரெக்ட், கிரைஸ்ட் வரைக்கும் வந்து முடிவுக்கு வந்துச்சு. இப்ப இந்த புது உடன்படிக்கை எங்க அது நியாய பிரமாண உடன்படிக்கை எங்க முடிவு வந்துச்சு? கிறிஸ்து வரைக்கும், சரிங்களா? அப்போ புதிய உடன்படிக்கை எப்ப ஆரம்பிக்குது? இரண்டாம் வருகைக்கு அப்புறம் ஆரம்பிக்குது, புரியுதுங்களா? அப்ப இந்த ரெண்டு உடன்படிக்கைக்கும் இடையில இருக்கிற காலகட்டத்தில் என்ன பிரமாணம் இருக்குது? அந்த பிரமாணம் யாருக்கு தேவன் கொடுக்கிறார்? மறுபடியும் நான் சொல்றேன், ஆதாமில் இருந்துட்டு இயேசு கிறிஸ்து வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அனே சில ரெண்டு பிரமாணம் கொடுத்தா அது ரொம்ப முக்கியம், நியாய பிரமாண உடன்படிக்கை. இது எது வரைக்கும் வருதுன்னா கர்த்தராகிய இயேசு, சரிங்களா, அந்த ஆபிரகாமின் சந்ததி என்று நியாய பிரமாணத்தின் மூலம் நிரூபணமான உடனே அங்க நியாய பிரமாணம் என்ன ஆயிடுது? ஸ்டாப் ஆயிடுது. அப்புறம் ஒரு புது உடன்படிக்கை எப்ப ஸ்டார்ட் ஆகுது? கிறிஸ்தவ கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு அப்புறம். இப்போ இந்த முதலாம் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் இடைப்பட்ட காலத்துல அங்க அந்த இடைப்பட்ட காலத்துல என்ன பிரமாணம் இருக்கு, என்ன உடன்படிக்கை அங்க இருக்குதுன்னு சொல்லும் போதே நமக்கு பதில் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு காலம் விசேஷமான ஒரு காலகட்டம், அது சுவிசேஷ யுகம், சரிங்களா? இந்த காலகட்டத்துல தான் தேவன் புது சிருஷ்டிய இந்த பூமியிலிருந்து தேர்ந்தெடுக்கிற காலகட்டம். இந்த புது சிருஷ்டிய முதலாம் மற்றும் இரண்டாம் வருகைக்கு இடைப்பட்ட காலத்துல தேவன் தேர்ந்தெடுக்கும் போது அங்கேயும் கூட ஒரு உடன்படிக்கை செயல்படுது. அந்த உடன்படிக்கைக்கும் ஒரு பிரமாணம் இருக்குது, புரியுதுங்களா? எப்படி கர்த்தர் இயேசுவின் முதலாம் வருகைக்கு முன்னாடி ஒரு உடன்படிக்கை, அதுல பிரமாணம், இரண்டாம் வருகைக்கு அப்புறம் ஒரு உடன்படிக்கை, அதுல ஒரு பிரமாணம். அதுபோல இடைப்பட்ட காலத்துல புது சிருஷ்டிகளை தேவன் தேர்ந்தெடுக்கிறார், அப்ப கூட ஒரு உடன்படிக்கை இருக்குது, செயல்பட்டு இருக்கு. அந்த உடன்படிக்கைக்கும் சில என்ன இருக்குது? சில பிரமாணங்கள். உடன்படிக்கைனா அக்ரிமெண்ட், பிரமாணங்கள்னா லாஸ். எல்லா அக்ரிமெண்ட் என்ன இருக்கும்? ஒரு சட்ட திட்டங்களுக்கு இசைந்து தான் அங்க இருக்கணும், அதுதான் நாம சொல்றோம். அப்போ அந்த உடன்படிக்கை என்ன, அந்த உடன்படிக்கைக்குள் இருக்கக்கூடிய பிரமாணம் என்ன, இது நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அப்போஸ்தல் பவுல் சொல்றாரு, நியாய பிரமாணம் எதனால கூட்டப்பட்டுச்சுன்னு சொல்றார், அக்கிரமங்களினால கூட்டப்பட்டுச்சுன்னு சொல்லும் போதே அதுல இன்டைரக்டா சொல்றாரு, கொஞ்சம் ஹார்ட் சப்ஜெக்டா, நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், இல்லைங்களா? அப்பனா இது உடன்படிக்கை பத்தி எல்லாம் வரும் போது. அப்ப அப்போஸ்தல் பவுல் சொல்றாரு, நியாய பிரமாணம் எதனால கூட்டப்பட்டுச்சு, அக்கிரமத்தினால என்ன பண்ணப்பட்டுச்சு, கூட்டப்பட்டுச்சு. ஏதோடு கூட்டப்பட்டுச்சு. முதல் கொடுத்தார் தேவனே ஒரு உடன்படிக்கை, அது யார்கிட்ட கொடுத்தாரு? ஆபிரகாம் கிட்ட கொடுத்தார். அதுதான் ஒரிஜினல் உடன்படிக்கை. என்ன சொன்னார் அந்த உடன்படிக்கையில? உன்னுடைய சந்ததிக்குள் பூமியின் சகல ஜாதிகளையும் நான் என்ன பண்ண போறேன், நான் ஆசீர்வதிக்க போகிறேன். இதுதான் ஆபிரகாம் கிட்ட தேவன் பண்ணின உடன்படிக்கை, ஒரிஜினல் உடன்படிக்கை. ஆனா இடையில அக்கிரமம் பெறுகிறதுனால அந்த அக்கிரமத்தை குறைக்கிறதுக்காக ஒரு உடன்படிக்கை என்னாச்சு, கூட்டினார். அதுதான் என்ன பாக்குறோம், நியாயப்பிரமாண உடன்படிக்கை. இதுக்கு வசனம் நீங்க படிக்கலாம், கலாத்தியர் 3:19. அப்புறம் பதினேழாம் வசனம் படிங்க, இல்லைங்களா? போதும் இல்லைங்களா? அப்போ ஆபிரகாம் கிட்ட உடன்படிக்கை பண்ணி அதற்கப்புறம் 430 வருஷம் கழிச்சு அக்கிரமங்களினால இந்த ஒரு நியாயப்பிரமாண உடன்படிக்கை தேவன் அங்க சேர்க்கிறார், இதுதான் நம்ம அங்க பாக்குறோம். அப்போ ஒரிஜினலா அந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னா, ஆபிரகாமின் உடன்படிக்கை. இடையில நியாயப்பிரமாண உடன்படிக்கை சேர்ந்தது, ஆனா இடையில சேர்ந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை கர்த்தர் இயேசுவை ஆபிரகாமின் சந்ததியா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த உடன்படிக்கை என்ன ஆயிடுச்சு, முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ பழைய படிக்கு எந்த உடன்படிக்கை தான் நிக்குது பாக்குறோம் தேவன் திட்டத்துல? அவ்வளவு சிம்பிள், புரியுதுங்களா? சொல்றது முன்னாடியே பண்ணிட்டார் ஆபிரகாம் கிட்ட உடன்படிக்கை, அதற்கு பேர் ஆபிரகாமின் உடன்படிக்கை. அதுல தான் சொன்னார், உங்கள் சந்ததிக்குள்ள நான் சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்க போறேன். 430 வருஷம் கழிச்சு நியாயப்பிரமாணம் உடன்படிக்கையா சேர்க்கப்பட்டுச்சு. அப்புறம் அது இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த உடன்படிக்கை என்னாச்சு? அது நிறைவேறி முடிஞ்சாச்சு. இப்ப எந்த இந்த உடன்படிக்கை தான் இருக்குது. அப்ப அங்க ஆரம்பத்துல செஞ்ச ஆபிரகாமினுடைய அந்த உடன்படிக்கையே அங்க இருக்குது, நம்ம பாக்குறோம். அதற்கு பின்பாகதான் சகோதர சகோதரிகளே, வசனம் நீங்க படிங்க, கலாத்தியர் 3:16-29. கரெக்ட் இல்லைங்களா? அப்போ அந்த சந்ததி கிறிஸ்துவே அங்க கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா? அப்போ இது அப்போஸ்தல் பவுல் பேசும்போது தான் சொல்றார், இந்த மாம்சீக இஸ்ரேலருக்கும் அதே சமயத்துல ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கும் சில வித்தியாசங்கள் அங்க இருக்குது. யார் உண்மையிலேயே ஆபிரகாமினுடைய சந்ததி, யாரு ஆபிரகாமின் சந்ததி இல்ல, இந்த ரெண்டு உடன்படிக்கைக்கும் உடன்படிக்கைகள் மூலம் யார் உண்மையிலேயே சுதந்திரர் ஆகிறாங்க, யார் உண்மையிலேயே சுதந்திரர் இல்லை, இதெல்லாம் வந்துட்டு அப்போஸ்தல் பவுல் ரொம்ப தெளிவா கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் அவர் பேசுறார். அப்ப அருமையா சொல்றாரு, ரெண்டு ஏற்பாடுகள் பத்தி அங்க பேசுறார். இது நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல மூன்று உடன்படிக்கைகள் சப்ஜெக்ட்ல நம்ம அங்க பார்ப்போம். என்னன்னா, ஆபிரகாமின் சந்ததியின் மூலம் சகல ஜனங்களையும் ஆசிர்வதிப்பேன்னு தேவன் சொன்னாரு. ஆனா அந்த ஆபிரகாமின் சந்ததி மாம்சி இஸ்ரேலர் கிடையாது. விசுவாசத்தின் படி யார் பிள்ளைகளோ அவங்க தான் என்ன ஆகுறாங்க, ஆபிரகாமினுடைய சந்ததி அங்க ஆகுறாங்க. அது ரொம்ப தெளிவா அவர் சொன்னார். அது கூட எவ்வளவு அருமையா சொல்லியிருந்தார் அந்த உடன்படிக்கையில. கொஞ்சம் கேதர் பண்ணோம்னா, ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளம். அப்போ ஆபிரகாமினுடைய மனைவிகள் அவர் பண்ணின உடன்படிக்கைகளுக்கு அடையாளம். அப்போ முதல் மனைவி சாரா இல்லைங்களா? அப்போ அது ஆபிரகாமின் கிட்ட தேவன் பண்ணின உடன்படிக்கைக்கு அடையாளம். அப்ப ரொம்ப நாள் சாரால் வந்துட்டு பிள்ளை பேர் இல்லாத மலடியா இருந்துட்டாங்க. அப்ப ஆபிரகாம் கிட்ட பண்ண அந்த உடன்படிக்கையும் அதன் அந்த உடன்படிக்கையின் மூலம் வரக்கூடிய அந்த சந்ததி ரொம்ப நாளுக்கு இல்லாமையே இருந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஆபிரகாம் கிட்ட தேவன் எப்ப அந்த உடன்படிக்கையை பண்ணினாரோ அதுல இருந்து அந்த சந்ததி வந்து கிறிஸ்து. அந்த கிறிஸ்துல தலைய கண்டுபிடிக்கிறதுக்கு 2000 வருஷம் டிலே ஆயிடுச்சு. இதுதான் எங்க அப்படியே நிலலா இருந்துச்சு. சாரால் ரொம்ப நாள் மலடி இல்லைங்களா? ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அப்புறம் பின்னால் பார்த்தோம், அப்போ ஆபிரகாமுக்கு இன்னொரு அடிமை பெண்ணு மனைவி ஆனாங்க, அவங்க வந்துட்டு ஆகார் இல்லைங்களா? அப்போ சாராலுக்கு பிள்ளை பெறுவதற்கு முன்னாடியே ஆகாருக்கு இஸ்மாயேலு பிறந்துட்டார். அப்போ ஆகார் எதற்கு அடையாளம்னா அடிமை பெண்ணு. அப்போ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு பிரமாணம், நியாய பிரமாண உடன்படிக்கைக்கு ஆகார் வந்து என்ன ஒரு நிழலா இருந்தாங்க. அப்ப இஸ்மாயேல் வந்துட்டு யாருக்கு நிழலா இருந்தாங்க? அந்த பிரமாணத்துக்கு உள்ள இருந்துட்ட அடிமையா இருந்துட்ட மாம்சீக இஸ்ரேலருக்கு அடையாளம். ரொம்ப தெளிவு. அப்ப சொன்னாரு ஆபிரகாம் அங்க நிழல்ல பார்க்கும் போது, இல்ல இந்த சுதந்திரவாளியோட அடிமையினுடைய பையன் இருக்கிறது நல்லது இல்ல, என்ன பண்ணிடலாம் இவங்களை, நீங்க வனாந்திரத்துக்கே போயிடுங்க சொல்லி சொல்லிட்டார். அதாவது இந்த ஆபிரகாமின் சந்ததி ஆகக்கூடிய அந்த ஆசீர்வாதமான வாய்ப்பு மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு இல்ல, ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு தான் அங்க இருக்கணும். அப்ப இந்த விஷயம் எல்லாம் தான் நமக்கு அப்போஸ்தல் பவுல் அங்க சொல்றார். எங்கன்னா கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல 5 முழுவதும் இதெல்லாம் வந்து அவர் அங்க பேசிட்டு இருக்கிறார். இது ஏன் பேசுறார் அப்படிங்க போது அங்க சில காரணம், ஏன் வந்துட்டு புதிய ஏற்பாட்டில் கலாத்திய சபையில கிறிஸ்துவை பின்பற்றுகிறவங்களுக்கு மத்தியில இந்த ரெண்டு உடன்படிக்கைகள் பத்தியும் அதனுடைய சுபாவம் பத்தி அப்போஸ்தல் பவுல் பேசணும் அப்படிங்க போது அங்க வந்துட்டு சில கள்ள போதனைகள் அங்க வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் சபையை ஏற்படுத்திட்டு அதை நம்ம சப்ஜெக்ட்ல பாக்குறோம், பேசிக் சப்ஜெக்ட்ல. அவங்க வெளியே வெளி வெளி வேற இடத்துக்கு போன உடனே இங்க திடீர்னு சில யூதர்கள் சபைக்குள்ள பூந்துட்டு, நீங்க கிறிஸ்துவை பின்பற்றினா மாத்திரம் பத்தாது, நீங்க கூடவே எதை கூட கீழ்படினோம், நியாய பிரமாணத்துக்கு நீங்க கீழ்படினும், வெறும் கிறிஸ்டியனா இருந்தா பத்தாது, நீங்க ஒரு யூதன் ஆகணும், எதின் மூலம், நியாய பிரமாணத்துக்கு கீழ்படிவதின் மூலம். இது வந்து அப்போஸ்தல் பவுல் பாக்குறாரு. பார்த்துட்டு தான் நியாய பிரமாண உடன்படிக்கை என்ன, கிறிஸ்து மூலம் வர்றது என்ன, வித்தியாசப்படுத்தி அங்க அவர் காமிக்கிறார். அப்ப அவர் அங்க இந்த ஆர்குமெண்ட் பேசுறாரு இல்லைங்களா. அப்ப சொல்ல போது என்ன சொல்றாருன்னா, யாராவது ஒரு புறஜாதி அவரு இயல்பாகவே நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர் அல்ல, அப்படி இருக்கிறவர் இவங்களுடைய பேச்சு கேட்டு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா கிறிஸ்துவுக்குள்ள அவர் பெற்ற சுயாதீனத்தை அவர் என்ன பண்றாரு, இழந்து போயிடுறார். இது ரொம்ப ரொம்ப தப்பு. அதான் சொல்றேன், நீங்க அப்படி பண்ணாதீங்க, அது அவசியமே இல்ல. நியாயப்பிரமாணம் யாரு மேலதான் கட்டப்பட்டிருக்குது, மாம்சத்தின்படி இஸ்ரேலர் மேல. அப்போ புறஜாதிகள் இவங்க வரும்போது சபைக்குள்ள வரும்போது அந்த யூதர்கள் வந்துட்டு நீங்க கிறிஸ்துவை மாற்றம் பின்பற்றினா பத்தாது, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க நியாயப்பிரமாணமும் கீழ்படிங்கன்னு சொல்லும் போது அப்போஸ்தல் பவுல் இந்த ஆர்குமெண்ட் வைக்கிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க சுயாதீனமா அழைக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு எந்த கட்டுமே இல்ல. வேணா பாருங்க, நிழல்ல பாருங்க, இஸ்மையேல் தான் அடிமைக்கு பையனா பிறந்துட்டாரு, ஆனா ஈசாக் எப்படி, அவர் ஒரு சுதந்திர வாலி. அதாவது மாம்சீக இஸ்ரேலர்கள் தான் அந்த அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவங்க, ஆனா ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் அந்த அடிமைத்தனத்துக்கு உட்படாதவங்க, ரொம்ப சுதந்திரமானவங்க, சுயாதீனம் உள்ளவங்க. அதுதான் இந்த ஆர்குமெண்ட் இப்படி பேசிட்டு அதே சமயத்துல அவர் சொல்றாருன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை இப்போ கிறிஸ்துவுக்கு அப்புறம் புறஜாதியா இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களும் சரி, அதே சமயத்துல யூதனா இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களும் சரி, எந்த அடிமைத்தன நுகத்துக்கும் நீங்க என்ன ஆகல, நீங்க உட்படாமல் கிறிஸ்துவுக்குள் நீங்க எப்படி இருக்கிறீங்க, சுயாதீனரா இருக்கிறீங்க. அந்த சுயாதீனத்துல நீங்க நில்லுங்கள், வீணா குழப்பத்துக்குள்ள போய் உங்களை நீங்களே அடிமைத்தனத்துக்குள்ள போயிட வேணாம். இதுதான் அங்க ஆர்கியூ பண்ற வசனம். நீங்க எங்க படிக்கலாம், 5 கலாத்தியர் 4 படிங்க. பாருங்க, இதுதான் பேசிட்டு இருக்க, நீங்க அடிமைத்தன நுகத்துக்குள் போயிட வேணாம். யாரோ நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அப்படியெல்லாம் போக வேணாம், நீங்க கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட இந்த சுயாதீன நிலைமையிலேயே நீங்க நில்லுங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஏன்னா அவர் உங்களுக்கு சுயாதீனம் பெற்று தந்திருக்க, நீங்க அதை வித்துட்டு நீங்க எங்க போறீங்க, மறுபடியும் நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் போனீங்கன்னா வேஸ்ட், புரியுதுங்களா. அப்பதான் சொல்றாரு, ரெண்டு பேருக்கு சொல்றாரு. இப்ப ரெண்டு பேரும் கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு அப்புறம் அவருக்குள்ள பெற்றுக்கொண்ட சுயாதீன நிலைமையில நீங்க என்ன பண்ணுங்க, நிலைச்சு நீங்க இதைதான் பேசுறாரு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நம்ம பாக்குறோம்னா, அந்த புது சிருஷ்டி தான் இந்த சுவிசேஷ யுகத்துல 1-ம் வருகைக்கும் 2-ம் வருகைக்கும் இடைப்பட்ட காலத்துல ஆபிரகாமுக்கு பண்ணின அந்த உடன்படிக்கையினுடைய சந்ததி ஆகுறாங்க, அவங்கள தேவன் அங்க ஏற்படுத்துறார். இதை வந்து நம்ம நிறைய விதத்துல நாம பாக்குறோம், நிழல் சபைக்கும் கிறிஸ்துவுக்கு உள்ள அந்த நிழல் நிறைய இடத்துல பாக்குறோம். அவர் மனவாள நாமோ மனவாட்டி, அப்புறம் நிறைய விஷயம் பேசுறார், அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி ஆபிரகாம் ஈசாக்கு ஒரு மனப்பெண் பார்க்கறதுக்கு எலியேசர் மூலம் அனுப்பினார், அப்ப அதெல்லாம் இதை குறிக்கிறது. ஈசாக்கு கிறிஸ்து மனப்பெண் ஆகிய இவங்க ரெபேக்கா வந்துட்டு சபைக்கு, அப்ப எலியேசர் வந்து பரிசுத்தாவிக்கு, இந்த புது சிருஷ்டிய செலக்ட் ஆகுறது இந்த ஆபிரகாமின் உடன்படிக்கையின் மூலம். இதை வந்துட்டு இவ்வளோ நிழல்கள்ல நம்ம அங்க பார்த்துருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்ப அப்போஸ்தல் பவுல் சொல்லும் போது சீனாய் மலை, அதே சமயத்துல எருசலேம், ரெண்டுமே எதுக்கு நிழலா இருக்குது, மாம்சீக இஸ்ரேலருக்கு அங்க அந்த நிழலா இருக்குது. அதே சமயத்துல உண்மையான ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் பத்தி சொல்லும் போது இவங்க ஒரு விசேஷமான மலை, என்ன மலை இல்லை என்ன மலை, மலை சியோன் மலை, அதே சமயத்தில் இவங்க மேலான எருசலேம். சோ அந்த டிஃபரன்ஸ் காமிக்கிறார், அந்த அந்த மாம்சீக இஸ்ரேலர்களுக்கும் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கும் அங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ அதன் மூலம் இந்த புது சிருஷ்டிகள் எல்லா விதத்திலுமே கிட்டத்தட்ட உடன்படிக்கை, அதே சமயத்தில் பிரமாணங்கள், எல்லா விஷயத்திலும் உலகத்தை விட்டு முற்றிலும் மாறுபட்ட வேறான அங்க ஜனங்கள் என்று நாம் அங்க பார்க்கிறோம். இப்ப இந்த புது சிருஷ்டிகள் சுவிசேஷத்துல எந்த உடன்படிக்கைக்குள்ள எடுக்கப்பட்டு இருக்கிறாங்க, அதுதான் கேட்கணும் நான் இப்ப கேள்வி. இப்ப என்ன உடன்படிக்கை செயல்பட்டு இருக்கு, ஆபிரகாமின் உடன்படிக்கை கண்டிப்பா. அப்ப அந்த உடன்படிக்கைக்குள்ளதான் யார் எடுக்கப்பட்டிருக்கிறாங்க, புது சிருஷ்டிகள். இப்போ இந்த புது உடன் இந்த ஆபிரகாமின் உடன்படிக்கை, அதே சமயத்தில் இந்த புது சிருஷ்டிகளுக்கு அந்த உடன்படிக்கைக்குள்ள என்ன பிரமாணம், இதுதான் நம்ம சப்ஜெக்டினுடைய கேள்வி. இவை நாம் என்ன பிரமாணத்துக்குள்ள வரோம், அங்க பாக்குறோம் மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு ஒரு உடன்படிக்கை நிறைய பிரமாணம், இங்க ஆயுர்வேத அரசாட்சியில உலக ஜனங்களுக்கு ஒரு புது உடன்படிக்கை நிறைய பிரமாணம். இப்ப நாம் என்ன உடன்படிக்கையில் இருக்கிறோம் போது ரொம்ப கிளியரா பாக்குறோம், நம்ம ஆபிரகாமின் உடன்படிக்கையில நாம் இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கிறோம், புது சிருஷ்டியா இருக்கிறோம், எல்லா விதத்திலும் வேறுபட்ட ஜனங்களா, விசேஷமான ஜனங்களா. கடைசி கேள்வி, இந்த உடன்படிக்கையில புது சிருஷ்டியா நமக்கு தேவன் என்ன பிரமாணம் அங்க வச்சிருக்கிறாரு அப்படி சொல்லும் போது அப்போஸ்தலருடைய வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரு, என்னன்னா, யூ ஆர் நாட் அண்டர் தி லா பட் அண்டர் கிரேஸ், நீங்க பிரமாணத்துக்கு உட்பட்டு இல்ல கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறீங்க. அப்படிங்க போது நமக்கு என்ன ஆச்சரியமாதுன்னா, புது சிருஷ்டிக்கு என்ன இல்ல பிரமாணம் இல்ல. பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா தேவன் கொடுக்கிறாரு, ஒட்டுமொத்த உலகத்துக்கு கொடுத்திருந்தார் 4000 வருஷமா ஒரு பிரமாணம், ஆயுர்வேத அரசாட்சியில் எல்லாருக்கும் கொடுக்க போறார் நிறைய பிரமாணம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார் நிறைய பிரமாணம், ஆனா இடையில புது உடன்படிக்கைக்கு என்ன இல்லையாமா, பிரமாணம் இல்ல, எந்த லா இல்ல. இது சாதாரண விஷயமா நினைக்காதீங்க, சட்டம் இல்லைனா எப்படி இருக்கலாம் நாம, அது நல்லா புரிஞ்சுக்கணும். சட்டம்னா தான் ரொம்ப நடுக்கும், சட்டம் இல்ல புது சிருஷ்டி, ரொம்ப ஆச்சரியம். புது சிருஷ்டிக்கு அதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நீங்க பிரமாணத்துக்கு நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் இல்ல, நீங்க எதுக்கு உட்பட்டவர்கள், நீங்கள் கிருபைக்கு அங்க நீங்க உட்பட்டவங்க அப்படி சொல்ல போது. அப்போ அந்த 10 கட்டளைகள் நமக்கு சொந்தம் இல்லையா, அதுக்கு நம்ம அதுக்கு உட்பட்டவங்க இல்லையா கேக்குறாரு பிரதர் ரசல், என்னன்னா பாருங்க, ஆர் தி நியூ கிரியேச்சர்ஸ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் நாட் பிளேஸ்ட் அண்டர் எனி லா ஆஃப் கமாண்ட்மெண்ட்ஸ், எந்த ஒரு பிரமாணமும் நமக்கு இல்லையா கட்டி போடுச்சா, கேட்ட கேள்விக்கு அவர் பதில் எப்படி கேக்குறாரு, இன்னொரு கேள்வி மூலம் இந்த 10 கட்டளை நியாயப்பிரமாணம் புது சிருஷ்டிக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா, சரி நான் பதில் சொல்றேன், அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அந்த 10 கட்டளைகள் பிரமாணம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுக்கப்படுச்சா, அவங்க அந்த பிரமாணங்களின் மூலம் கட்டப்பட்டிருந்தாங்களா இல்லையா? ஆமா பாத்தீங்க, ரொம்ப சிம்பிள். அப்போ ஆபிரகாமின் உடன்படிக்கை, அதனுடைய சுதந்திரர் ஈசாக்கு, இவங்க கூட அந்த அந்த பாருங்க சிம்பிளா சொல்லலாம், இல்ல பிரதர் அது இஸ்ரேலர்களுக்கு தானே, இஸ்ரேலர்களுக்கு தானே பிரதர் நியாயப்பிரமாணம், நமக்கு இல்ல பிரதர், நம்ம ஆவிக்குரிய சொல்லிடலாம், பட் அது தேவனுடைய திட்டத்தோட அவர் பதில் சொல்றாரு பாருங்க, ஆபிரகாமும் அந்த பிரமாணத்துக்குள்ள இல்ல, அவருடைய பையன் ஈசாக்கும் அந்த பிரமாணத்துக்குள்ள இல்ல, அவங்கள் அடையாளப்படுத்துகிற புது சிருஷ்டி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ புது சிருஷ்டியும் அந்த பிரமாணத்துக்குள்ள இல்ல, ஆபிரகாம் இல்ல ஈசாக்கு இல்லன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இவங்கள் நிழலா காண்பிக்கிற புது சிருஷ்டி கூட இந்த பிரமாணங்களுக்குள்ள அவங்க அங்க வந்துட்டு அடைபடுவது அங்க கிடையாது. அப்போ புது சிருஷ்டி எந்த பிரமாணமும் இல்லை. அப்போ ரொம்ப அற்புதமா சொல்றார், ஒரு மிகப்பெரிய விஷயம் சொல்றார். இப்போ புது சிருஷ்டிகள் தேவனுக்கு முன்பாக ஒரு விசேஷமான ஒரு நிலையில தேவன் அவங்களை வச்சிருக்கிறார். They are not under any laws. அவங்க எந்த பிரமாணத்துக்கும் அடிமைக்கு உட்பட்ட நிலைமையில அவங்க இல்ல, எந்த பிரமாணமும் அவங்க மேல வந்து செயல்படுவதற்கு முடியாது. விசேஷமான ஒரு நிலை என்னன்னா, இவர்கள் தேவனால கிறிஸ்து இயேசு மேல இவங்க வச்ச விசுவாசத்தினால நீதிமான்கள் என்று எண்ணப்படக்கூடிய ஒரு விசேஷமான நிலைமையில தேவன் வச்சிருக்கிறார். முழுக்க முழுக்க இவங்க மேல கிருபை தான் செயல்படுத்து, மற்றபடி சட்டம் என்ன ஆகுறது இல்ல செயல். புரியுதுங்களா, புரியுதுங்களா? ஒரு சட்டம் வச்சு சட்டத்தின் மூலம் நம்மள டீல் பண்றது எப்படி இருக்கும், ஒரு கிருபை ஒரு இறக்கம் அதன் மூலம் நம்மகிட்ட டீல் பண்றது எப்படி இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா. எவ்வளவு பெரிய பிளஸிங் புரிஞ்சுக்கணும் தேவன் திட்டத்துல, 4000 வருஷம் உலக எல்லாத்துக்கும் பிரமாணம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிரமாணம், ஆயுர்வேத அரசாட்சியில் உலக ஜனங்கள் எல்லாருக்கும் பிரமாணம், ஆனா புது சிருஷ்டி வச்சு பார்க்கும்போது பிரமாண விஷயத்திலயும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம கிருபைக்குள்ள இருக்கிறோம், நம்ம மேல தேவன் எந்த பிரமாணமும் வைக்கல, அப்படின்னா எந்த கட்டும் நம்ம என்ன பண்ணல, இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது, இப்படி செஞ்சிட்டியா அப்படி கூட நான் உனக்கு கிருபை தரேன், சாணம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல, கிருபை கிருபை கிருபை, அந்த கிருபை வந்துட்டு நமக்கு அங்க தருது. அது என்னன்னா, அந்த விசுவாசத்தின் மூலம் நீதிமான் எனக்கூடிய அந்த நிலை மிகப்பெரிய கிரேஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம் நிறைய சப்ஜெக்ட்ல. அப்ப சொல்ல போதெல்லாம் ஒரு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம், ரொம்ப முக்கியமான விஷயம், அது தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க சொல்லிருக்கோம். முக்கியமா அந்த ராத்தல் ஊமையில நம்ம பார்த்தோம், 10 ஊழியரை அழைச்சி 10 ராத்தல் திரவியம் கொடுத்துட்டு ஆளுக்கு ஒன்னொன்னு ஷேர் பண்ணிக்காங்க, நான் போறேன் தூர தேசத்துக்கு போயிட்டு வரும்போது இல்லைங்களா, நீங்க அது வரைக்கும் என்ன பண்ணுங்க, இந்த ராத்தல் வச்சுட்டு பிசினஸ் பண்ணுங்க, எல்லா ஊழியர்களுக்கும் ஒரு ஒரு ராத்தல், ரொம்ப அற்புதமான ஓமை. அதுல அதுல தான் புரியும் அந்த ஒரு ராத்தல் என்னன்னு கரெக்டா சொல்லுங்க இப்போ. தேங்க்யூ இல்லைங்களா, ஏன்னா ரொம்ப ஆச்சரியம் அந்த ராத்தல், நீங்க அப்பதான் புரிஞ்சுக்கணும், அதனுடைய கிஃப்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லா ஊழியர்களுக்கும் ஈக்குவல், அப்போஸ்தல் பவுலுக்கு சேம், ரசலுக்கு சேம், உங்களுக்கு சேம், எனக்கு சேம், தேவன் வித்தியாசமே பார்க்கல. ஆனா தாழ்ந்த விஷயத்த என்ன பண்றாரு, அவங்க அவங்க திறமை பாக்குறாரு, அவர் கஞ்சி கொடுத்தாரு, ஒருத்தருக்கு 2 கொடுக்கறாரு, இன்னொருத்தருக்கு 1 கொடுக்கறாரு, இவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அந்த அந்த ராத்தல் நான் எதுக்கு இங்க கோட் பண்றேன்னா, அந்த ஒரு கிருபையின் நிலைமையில இன்னைக்கு புது சிருஷ்டிகள் தேவனுடைய திட்டத்துல இந்த ஆபிரகாமின் உடன்படிக்கைக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. இவங்க மேல எந்த சட்டமும் என்ன ஆகுறது இல்லை, அங்க வந்துட்டு அவங்களை கட்டி போடுறது அங்க இல்ல. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இவங்களுக்காக கொடுத்ததை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க, அவருடைய பலியை விசுவாசிக்கிறாங்க, அதைய நம்பிக்கொள்றாங்க, அங்க அதன் மூலம் வெளிப்பட்ட தேவனுடைய அன்பை ருசி பார்த்து பதிலுக்கு ஒன்று செய்யறாங்க இவங்க. என்னன்னா அதே அன்பை யார்கிட்ட காமிக்கிறாங்க, இப்போ தேவன் கிட்ட காமிக்கிறேன்னு சொல்லி வாலண்டியரா வந்து தேவன் கிட்ட உடன்படிக்கை பண்றாங்க. ரொம்ப விசேஷமான நிலைமை இந்த புது சக்தி, இவங்களை விசேஷமா தேவன் வழிநடத்துறாரு. அந்த விசேஷத்தை ஆழமா உணர்ந்து அவங்களுக்கும் என்ன பண்றாங்க, அதே அன்பா தேவன் கிட்ட பிரதிபலிக்கிறாங்க, தங்களை ஜீவ பலிகளா தேவனுடைய சித்தத்துக்கு இசைந்த மாதிரி தங்களை அவங்களாக முன் வந்து அங்க ஒப்பு கொடுக்கறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம். அப்படி தங்களுடைய ஆசை, தங்களுடைய பிரயாசம், தங்களுடைய சிந்தை எல்லாவற்றையும் தேவன் இவங்க மேல வச்ச அன்புக்காக அவங்களா முன் வந்து அங்க தேவன் கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது இவ தேவன் என்ன பண்றாரு தெரியுங்களா, அவங்கள தன்னுடைய பிள்ளைகளா ஏற்றுக்கொள்கிறார், தன்னுடைய புத்திரரா ஏற்றுக்கொண்டுட்டு அதன் அடையாளமா இவங்க மேல என்ன பண்றாரு தெரியுங்களா, பரிசுத்த ஆவி கொடுக்கிறார். இனி இவங்க யாரு, தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளை. என்ன விஷயம் கொண்டு வர்றாருன்னா, ஏன் புது சிருஷ்டிக்கு பிரமாணம் இல்லைங்கிறத கொண்டு வர்றாரு, ரொம்ப அற்புதமா சொல்றாரு, புரியுதுங்களா. இவங்க வச்சு தேவன் இவங்க மேல வச்சு விசேஷமான அன்பு இவங்க புரிஞ்சுட்டு அதே அன்பு தேவன் கிட்ட காண்பிக்க முடிவெடுத்து தங்கள் எல்லாவற்றையும் தேவன் கரத்துல கொண்டு வந்து ஒப்பு கொடுக்கும் போது தேவன் சந்தோஷமா அதை பெற்றுக்கொண்டு இனிமேல் நீங்க என் பிள்ளைகள் சொல்லிட்டார், சொல்லிட்டு அதுக்கு நான் அடையாளமா கொடுக்கறேன், என்னுடைய பரிசுத்தாவி என்ன பண்ற உங்களுக்கு நான் நிரப்புற சொல்லி முடிக்கிறார். அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஒருத்தர் யார், இந்த புது சிருஷ்டிகள் தேவனுடைய பிள்ளைகள். இப்போ கேள்வி கேட்கிறார், தேவனுக்கு வேற பிள்ளைகள் இருக்கிறாங்களா, தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய புத்திரர், தேவனுடைய புத்திரர் யார், அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் தேவன் கொடுத்தாரா கேக்குறாங்க, அவங்க தேவனுடைய புத்திரர்கள், அவங்களுக்கு ஏதாவது தேவன் பிரமாணங்கள் கொடுத்தாரா, நீங்க வானத்திலும் பூமியிலும் வேணை தவிர வேற எந்த தேவனையும் வணங்கக்கூடாதுன்னு தன்னுடைய புத்திரராகிய தேவதூதர்களுக்கு தேவன் கொடுத்தாரா, நீங்க எந்த விக்கிரகத்தையும் என்ன பண்ணக்கூடாது வணங்கக்கூடாதுன்ட்டு அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தாரா, நீங்க திருடக்கூடாது, நீங்க கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவ தூதர்களுக்கு தேவன் ஏதாவது கட்டளை கொடுத்தாரா, அவங்க யாரு, தேவனுடைய, அவங்களுடைய தேவனுடைய பிள்ளைகளாகிய புத்திரராகிய தேவ தூதர்களுக்கு தேவன் எந்த கமாண்ட்மெண்ட்டும் கொடுக்காது இருக்கும் போது இப்போ அவருடைய புத்திரர் ஆகிட்ட புது சிருஷ்டிக்கு ஏதாவது கொடுப்பாரா, அந்த ரிலேஷனுடைய அந்த உறவினுடைய மகத்துவம் சொல்றார். ஏன் நம்ம மேல அவர் பிரமாணம் கொடுக்கலாம், நாம் எப்ப எல்லாத்தையும் தேவன் கையில ஒப்பு கொடுத்தோமோ அந்த நிமிஷத்துல நாம யார், தேவனுடைய புத்திரர். தேவன் அவருடைய புத்திரர் மேல என்ன பண்றது இல்ல, புரியுங்களா, யார் மேல யார்கிட்ட தான் சட்டத்திட்டம் கொடுக்கணும்னா, ஒரு எஜமான் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒருத்தர் வேலை செய்யறார், அந்த வேலைக்காரர் வந்துட்டு எஜமானுக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பாரா, எஜமானுடைய அந்த ஸ்பிரிட் அவருடைய ஆவி அந்த ஏழைக்காரன்கிட்ட அப்படியே இருக்குமா, இருக்காது, இவர் நினைச்சா என்ன வேணா செய்வார். அப்ப அந்த எஜமான் என்ன பண்ணணும், அந்த வேலைக்காரருக்கு சில சட்ட திட்டங்கள் கொடுக்கணும், சர்வன்ஸுக்கு பிரமாணம் கொடுக்கணும். ஆனா ஒரு எஜமான், பக்கா எஜமான், பரிபூர்ணமான எஜமான், அவருடைய பையன் பரிபூர்ணமான பையன், அந்த எஜமானுக்குள்ள இருக்கிற சிந்தையே தான் இந்த பையங்களுக்குள்ளயும் இருக்குது. அப்பேற்பட்ட பிள்ளைக்கு அந்த எஜமான் சித்தம் தான் எப்படி இருக்கும், அப்பாவுடைய சித்தம் தான் இவருடைய சித்தம் அப்படி இருக்கும். இப்பேற்பட்ட பிள்ளைக்கிட்ட அந்த தகப்பன் ஏதாவது சட்டம் போடுவாரா, அப்பா என்ன செய்வாரோ அதே தான் யார் செய்வா, அந்த ரிலேஷன் கொண்டு வரார். நாம் இன்னைக்கு ஒப்பு கொடுத்தோமோ, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோமோ, இனி நம்ம மேல தேவன் என்ன பண்றது இல்ல, நமக்கு எந்த ஒரு பிரமாணமும் கொடுத்து நம்மளை கட்டி போறதுல கிடையாது. கண்டிப்பா அப்பேற்பட்ட உண்மையுள்ள வல்லமையுள்ள மகிமையுள்ள ஒரு தந்தையா இருந்தா அவருக்கு அப்படியே அதே சிந்தில் இருக்கக்கூடிய அதே ஆவியில நிலை பெற்றிருக்கிற ஒரு பிள்ளையா இருந்தா அவங்க அவருடைய சித்தமே தான் செய்வாங்க. அவங்கள போய் வழி நடத்திருக்கேன்னு சொல்லிட்டு எந்த சட்ட திட்டங்களும் தேவையில்லை. ஏன்னா இவங்க யாரு, அப்பாவினுடைய பிள்ளைகள், அப்படியே செய்வாங்க. புது சிருஷ்டி சொல்றாங்க. ஏன் புது சிருஷ்டிக்கு பிரமாணம் இல்ல, ஏன் அவங்களுக்கு பிரமாணம் இல்ல அப்படின்னா அவர்கள் இப்படி இருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகளா அவருடைய ஆவியிலேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவன் அங்க எந்த ஒரு கட்டளையும் அங்க கொடுக்கல. மோசஸ்க்கு தேவன் கொடுத்தார், மோசேக்கு தேவன் கொடுத்தார். ஏன்னா அவரு அவருடைய வீட்டுல எப்படி இருந்தார், ஊழியக்காரனா இருந்தார். சோ அப்ப அவங்களுக்கு கொடுத்தார். ஆனா கர்த்தர் இயேசுக்கு தேவன் கொடுத்தாரா பிரமாணம், பார்த்தா அப்படி தெரியும். ஏன்னா அவர் எதுக்கு உட்பட்டவரா பிறந்தார், நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவரா தான் பிறந்தார். ஆனா அந்த எதுக்கு அப்படி பிறந்தார்னா சொல்லணும், நியாய பிரமாணம் ரொம்ப நீதி உள்ளது காண்பிக்கணும், அதுக்காகத்தான் பிறந்துட்டார். அது மாத்திரமல்ல அதை என்னால் நிறைவேற்ற முடியும்னு ஜனங்களுக்கு ரொம்ப 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 டீப்பா போகுது இல்லைங்களா. ஏன் அப்ப கிறைஸ்ட் பிறந்தார் அப்படின்னா நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவரா, அது பிரமாணம் தேவனுடையது, ரொம்ப நீதி உள்ளது, சும்மா யாரும் கடைபிடிக்க முடியாது, அதை காண்பிக்கணும் அதுக்காக. இப்போ அதை நான் நிறைவேற்ற முடியும், அதையும் காண்பிக்கிறதுக்காக, அதன் மூலம் உலக சின்னங்களுக்கு ஈடுபலியும் கொடுக்கணும். இவைகள் எல்லாம் இருந்ததுனால்தான் அதுக்கு உட்பட்டவரா யார் பிறந்தார், பிறந்து சிலுவையில மறிச்சு இப்ப என்ன ஆயிட்டாரு, உயிர் தெழுந்து புது சிருஷ்டி ஆகி போனதுக்கு அப்புறம் அவர் மாம்சம் தான் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு இருந்ததே தவிர புது சிருஷ்டியாகிய கிறிஸ்து பிரமாணத்துக்கு உட்படவே இல்லை. அதுதான் அங்க சொல்றாங்க, ஆப்டர் ரிசரக்ஷன் கிறிஸ்து நம்ம பார்க்கும்போது உயிர் தெழுதலுக்கு அப்புறம் அவர் ஒரு புது சிருஷ்டி, அவரை எந்த பிரமாணமும் என்ன பண்ண முடியாது, கட்டி போட முடியாது. அப்ப சொல்லும் போது அந்த வகையில சொல்றாரு, நாமும் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கிறிஸ்து இயேசுக்குள்ள புது சிருஷ்டியா எண்ணப்படுறதுனால இந்த புது சிருஷ்டிகள் எந்த பிரமாணத்துக்கு உட்பட்டவங்களா அவங்க இல்ல. வசனம் நீங்க படிங்க, ரோமர் 8:8-9 வசனம். பாருங்க தேவன் இப்ப நம்ம எப்படி பாக்குறார், நாம மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல இல்லைங்களா. இப்ப நம்ம ஆவிக்கு உட்பட்டவர்கள் தேவன் நம்முடைய அவருடைய புத்திரரா பார்க்கும் போது இந்த புது சிருஷ்டி ரொம்ப ஆச்சரியமா பாயிண்ட் சொல்றாரு. அந்த பேராகிராஃப் முழுக்க நான் படிச்சு காமிக்க போறேன், அப்பதான் நமக்கு நல்லா புரியும். புது சிருஷ்டி அவங்க ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டு ஆவியில நிரப்பப்பட்டு இருக்கிறதுனால இவர்கள் இனி அவங்க மாம்சத்தின் படி தேவன் அவங்களை என்ன பண்றதில்ல, அவங்கள பாக்குறதில்ல. அப்போ கர்த்தர் இயேசு மாம்சத்துல வந்தார், மாம்சத்துல வேணா அவர் ஒரு வேலை பிரமாணத்துக்கு உட்பட்டவரை வந்தாரு, அது கூட முக்கியமா அந்த மூணு பாயிண்ட்ஸ் நிரூபிக்கிறதுக்காகத்தான். ஆனா புது சிருஷ்டியாகிய கிறிஸ்து இயேசு என்னைக்குமே எந்த பிரமாணத்துக்குமே அவர் உட்பட்டவர் இல்ல, அப்படி உட்பட்டவரை வைக்க முடியாது. அதே போல நமக்கு இன்னைக்கு அப்போ ஆவிக்கு உட்பட்டவர்களா இருக்கும் போது நாமும் கூட அந்த பிரமாணங்கள்னால கட்டப்பட முடியாதவர்களா அங்க இருக்கிறோம். அதுதான் இந்த வசனத்துல பாக்குறோம். அப்போ இதைய பற்றி சொல்லும் போதே அந்த பேராகிராஃப் நான் படிக்கிறேன், நன் கேன் ரியலைஸ் தி சப்ஜெக்ட் கிளியர்லி எக்ஸப்ட் தே டேக் திஸ் த டிவைன் ஸ்டாண்ட் பாயிண்ட் இன் வியூயிங் இட். இந்த ஒரு விஷயத்த அதாவது புது சிருஷ்டியா ஆயிட்டா, இல்லாட்டி தேவனுடைய ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா ஆயிட்டா, அவர்களை எந்த பிரமாணமும் கட்ட முடியாது, அவசியம் இல்லைங்கிற இந்த ஒரு விஷயத்த நீங்க தேவனுடைய பாயிண்ட்ல போய் நின்னு பார்த்தா தான் புரிஞ்சுக்குவீங்க, இல்லாட்டி இது புரிஞ்சுக்க முடியாது. சொல்லிட்டு என்ன சொல்ற பாருங்கன்னா, தீஸ் நியூ கிரியேச்சர்ஸ் இந்த புது சிருஷ்டிகள் கொஞ்சம் கவனமா கவனிங்க, ஆல் பிகாட்டன் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா, குட் நாட் திங்க் ஆஃப் ஹேவிங் எனி அதர் காட் தேன் ஒன். தேவனுடைய ஆவியில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு புது சிருஷ்டியா இருந்தோம் என்றால் அந்த மெய்யான தேவனை தவிர வேற எந்த தேவனையும் அவங்களால நினைக்க முடியாது. பாயிண்ட் ஏன் சொல்றாருன்னா, எந்த ஆவியில் நான் நிரப்பப்பட்டிருக்கிறீங்க, அந்த ஆவி வேற நினைக்குமா? அத்தாவை சொல்றாரு. உண்மையான புது சிருஷ்டிக்கு அத்தா சொல்றாரு, நீங்க புது சிருஷ்டி யார்? புது சிருஷ்டி தேவனுடைய ஆவினால நிரப்பப்பட்டவங்க. யாருடைய ஆவினால? நல்லா அந்த வார்த்தையை நல்லா சொல்லி பாருங்க. யாருடைய ஆவினால? அப்ப அந்த ஆவி எப்படி இருக்கும், எது போல் சிந்திக்கும், எது போல் பேசும், யார் போல, மன்னிக்கணும், யார் போல, யார் போல, யார் போல? ஏன்னா அந்த ஆவி பதில் கேட்கும் எப்படி கிடைக்குமா? அது யாருடைய ஆவி? அது தேவனுடைய ஆவி. அந்த ஆவியில நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டீங்கன்னா அந்த ஆவி வேற தேவன் அது யோசிக்காது சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, தே குட் நாட் திங்க் ஆஃப் மேக்கிங் இமேஜஸ் ஆர் வர்ஷிப் ஹிம். அவங்க வேறு ஒரு விக்கிரகம் உண்டு பண்ணி அதை அவங்களால என்ன பண்ண முடியாது, முடியாது. அதான் சொல்ற, முடியாது சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? ஏன்னா இது சாதாரணமா தெரியும், தினால பாயிண்ட்ஸ் வருது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். தே குட் நாட் திங்க் ஆஃப் பிளாஸ்பமிங் காட்ஸ் நேம். அவங்க தேவனுடைய நாமத்துக்கு தூஷணமா எந்த வார்த்தையும் இவங்கனால, காரணம் இவங்களுக்குள்ள என்ன ஆவி, தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்ட புது சிருஷ்டிகள். தே குட் நாட் திங்க் ஆஃப் ஸ்டீலிங் ஃப்ரம் அதர்ஸ், வெரி மச் வுட் தே ப்ரிஃபர் டு கிவ். அவங்க மற்றவங்க கிட்ட இருந்து எதையும் அபகரிச்சு கொள்ள நினைக்க மாட்டாங்க. அதற்கு மாறுபாடா அவங்க என்னதான் நினைப்பாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கத்தான். புது சிருஷ்டிக்கு அர்த்தம் சொல்ற, அவங்களால இது செய்யவே முடியாது, ஆனா அவங்களால இது வேணா செய்யலாம். அவங்களால திருட முடியாது, அபகரிக்க முடியாது, மாறாக அவங்க என்ன செய்யலாம், ஏன்னா இவங்க எந்த ஆவியில் நிரப்பப்பட்டிருக்காங்க, தேவனுடைய ஆவி. நெக்ஸ்ட், தே குட் நாட் திங்க் ஆஃப் பேரிங் ஃபால்ஸ் விட்னஸ் அகைன்ஸ்ட் அதர். முக்கியம் அப்படியே ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் டச் ஆகுறாரு. அவங்க வேறு ஒருத்தருக்கு விரோதமா அவங்களால பொய் சாட்சி என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்ப எல்லாம் நம்மளுடைய பலவீனம் எல்லாம் கொஞ்சம் சைட்ல வச்சுட்டு இந்த பாயிண்ட் பார்க்கணும் இல்லீங்களா. அப்போ அவங்களால வேறு ஒருத்தருக்கு என்ன பண்ண முடியாது, பொய் சாட்சி சொல்ல முடியாது. ஏன்னா என்ன ஆவி, தேவனுடைய ஆவி. அவர் சொல்லிட்டார் இல்லீங்களா, மச் ரேதர் வுட் தி லவ் விச் இஸ் இன் தம் சீக் டு கவர் அண்ட் டு ஹைட் தி பிளமிஷஸ். அவங்க பொய் சாட்சி சொல்ல மாட்டாங்க, மாறாக ஒருவருடைய பலவீனங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதைய கவர் பண்ணுவாங்க. இதுதான் புது சிஸ்தி. ஏன்னா இவங்களுக்கு என்ன ஆவி இருக்குது, தேவனுடைய ஆவி. மற்றவங்க பார்க்கும் போது அவங்களுக்கு பொய் சாட்சி சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை பலவீனத்தையே பார்த்துட்டா அந்த பலவீனத்தை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் கவர் தியர் பிளமிஷஸ் சொல்றார். அந்த பலவீனத்தை இவங்க மூடிடுவாங்க, அதை பப்ளிக் பண்ண மாட்டாங்க. அதான் புது சிஸ்தி, அதுதான் புது சிஸ்தி, அதான் சொல்றாரு சரிங்களா. அப்போ பாருங்க, நாட் ஓன்லி ஆஃப் தி பிரதர்ன் பட் ஆஃப் தி வேர்ல்ட் இன் ஜென்ரல். அது சகோதரர்கள்கிட்ட மாத்திரம் இல்ல, உலக சின்னங்கள்கிட்டயும் அவங்க இப்படித்தான் நடந்துக்குவாங்க. தே குட் நாட் திங்க் ஆஃப் கில்லிங் எ ஃபெலோ கிரீச்சர், மச் ரேதர் வுட் தே கிவ் லைஃப் டு அதர்ஸ் and that more abundantly. அவர்கள் யாரையும் கொலை செய்ய நினைக்க மாட்டாங்க, மாறாக ஒருவொருத்தருக்கும் ஜீவன் கொடுக்கறதுக்கு அவங்க பிரயாசப்படுவாங்க. ஆமாம் யா சொல்லிட்டு யா ஆமாம் என்னன்னா, their holy spirit would prompt them rather to lay down their lives for the brethren, as the same holy spirit prompted the captain of our salvation to give himself a ransom for all. இவங்க வேறு யாருடைய ஜீவனையும் எடுக்கிறதுக்கு முடியா எடுக்க சிந்திக்காம தங்களுடைய ரட்சிப்பின் அதிபதி போல, அதே ஏன்னா அவரும் அதே பரிசுத்தாவில தேவனுடைய ஆவில நிரப்பப்பட்டவராக இருந்து எப்படி எல்லாருக்காகவும் தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்துட்டாரோ, அது போலவே இவங்க கூட என்ன பண்ணுவாங்க, தங்கள் அந்த ஜீவனை எல்லாருக்கும் கொடுப்பாங்க, தங்கள் ஜீவனை கொடுப்பாங்க, வேற ஒருத்தருடைய ஜீவனை என்ன பண்ண மாட்டாங்க. புது சிஸ்தி அந்த பேரா நீங்க தமிழ்ல நீங்க போய் தயவு செஞ்சு எடுத்து படிச்சுப்பாங்க. அந்த அந்த ஏன்னா அந்த அந்த முன்னாடி சொன்ன, நன் கேன் ரியலைஸ் தி சப்ஜெக்ட் கிளியர்லி எக்ஸப்ட் தே டேக் திஸ் the divine standpoint. தேவனுடைய பார்வையில பார்த்தோம்னா, தேவன் பார்வையில, தேவன் பார்வையில பார்க்கணும். எப்படின்னா, நான் இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்குற, என்னுடைய ஆவி கொடுத்துருக்குற, அவங்க இப்படி செய்வாங்களா, தேவன் என்ன நினைப்பார், இது தேவன் தேவன் என்ன நினைப்பார், புரியுதுங்க நான் சொல்றது, கொஞ்சம் ஃப்ரீயா திங்க் பண்ணுங்க. தேவன் பார்வையில இருந்து பார்க்க சொல்றாரு, நம்ம பார்ப்போம். தேவன் அங்கிருந்துட்டு அவருடைய ஆவி கொடுத்துருக்கிறார் ஒருத்தருக்கிட்ட, கொடுத்துட்டு இப்ப அவர் என்ன செய்வார்னு தான் தேவன் நினைப்பார். நான் என்ன செய்வனோ, புரிதுங்களா, தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன செய்வனோ அதுதான் அவர் செய்வார். அப்ப தேவன் அவருக்கு ஏதாவது பிரமாணம் போட்டிருக்கிறாரா, நீ இப்படி செய்யக்கூடாது இல்லைங்களா. அப்போ அவருடைய ஆவி நிறைச்ச அவங்களுக்கு அவர் ஏதாவது பிரமாணம் கொடுப்பாரா, சிம்பிள் தான். ஏன் புது சிருஷ்டிக்கு தேவன் பிரமாணம் கொடுக்கல, அவங்க யார், புது சிருஷ்டி, எப்படி புது சிருஷ்டி, தேவனுடைய ஆவினால நிரப்பப்பட்டவங்க, அவங்க இது செய்ய முடியாது. இது செய்ய முடியாது, இது செய்ய முடியாது, இப்படி பேச முடியாது அப்படி நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தேவனாவில் நிறைஞ்சிருக்காங்க. அதுதான் புது சிருஷ்டிங்க போது அவர்கள் இந்த காரியங்கள் எல்லாம் அங்கு செய்ய மாட்டாங்க. மாறாக அவங்க தேவனுடைய புத்திரரா இருக்கிறாங்க. அதனாலையும் தேவன் அவங்களுக்கு அந்த பிரமாணம் வந்துட்டு அங்கு கொடுக்கல. ஆனாலும் பட் ஹூ ஹவு கேன் தீஸ் நியூ கிரியேச்சர்ஸ் பி வித்தவுட் எல்லா, கடைசியிலேயே ஒரு கேள்வி, இருந்தாலும் எப்படி ஒரு புது சிருஷ்டி ஒரு பிரமாணம் இல்லாமல் இருக்கலாம், வித்தவுட் சம் ரெகுலேஷன்ஸ் அவங்கள சீர்படுத்துறதுக்கு எதுவும் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொன்ன போது, வி ஆன்சர் தட் தி ஹையஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி டிவைன் லா இஸ், அதாவது நம்ம என்ன பதில் சொல்றோம்னா, கற்பனையின் பொருள் என்னவெனில் என்ன பார்க்கிறோம், சுத்த இருதயத்திலும் மல் மனசாட்சியிலும் அன்பே. சிம்பிள். இப்ப நாம ஒரு பிரமாணம் இருக்கு, பிரமாணம் பிரமாணம் மாதிரி இல்ல, ஆனா அது பிரமாணம், அது வித்தியாசமான பிரமாணம், அது அன்பின். புது சிருஷ்டிக்கு கூட ஒரு சின்ன பிரமாணம் தேவன் வச்சிருக்கிறார். எப்படி அவங்க பிரமாணம் இல்லாம இருக்க முடியும், ஒரு பிரமாணம் இருக்குது. அது என்னன்னா கற்பனையினுடைய மையம் என்னன்னா அன்பு. அது பாருங்க, கற்பனையின் பொருள், கற்பனையின் பொருள் என்ன வினைகள் புரியுதுங்களா உங்களுக்கு, இந்த கற்பனையெல்லாம் தேவன் எதுக்கு கொடுத்தாரோ அதனுடைய மைய பொருள் என்னது, அன்பு யார் மேல, அதுதான் கொஸ்டின். ஏன் இதெல்லாம் தேவன் கொடுத்துட்டார் அப்படின்னா, அதெல்லாம் நீங்க எதின் மூலம் தான் நிறைவேற்ற முடியும்னா, உங்களுடைய முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவன் கிட்ட நீங்க அன்பு கூர்ந்தா மாத்திரம் தான் நீங்க எதை நிறைவேற்ற முடியும், நியாய பிரமாணங்கள். புரியுதுங்களா, நம்ம போன வாரம் பார்த்தோம் கிறிஸ்து இயேசு எப்படி நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற முடிஞ்சிச்சு. அவர் ஒருத்தர் தான் நியாய பிரமாணம் நிறைவேற்றினார். சரி, சீக்ரெட் என்ன பாத்தீங்களா, அவருக்கு ஃபாலோ பண்ணது ஒரு பிரமாணம், உன் தேவனாகிய கர்த்தர முழு இருதயம் முழு ஆத்மா முழு பலத்தோடு அன்பு கூர். அப்படி அன்பு கூறும் போது அதை மாத்திரமே பார்க்கும் போது, நீங்க என்னதான் சொல்லிட்டாலும் சரி அதெல்லாம் இருவர் என்ன பண்ணிடுவார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நேத்து சேலத்தில் இருக்கும் போது பிரதர் அங்க ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தார். அவர் அறிஞ்சு சொன்னாரா என்னமோ தெரியல, ஆனா அற்புதமா சொன்னார். நாமும் கூடன்னு சொல்லிட்டார். அவர் சேர்த்து சொல்லிட்டார், நம்ம சப்ஜெக்ட் பின்னாடி எடுக்கணும், அடுத்த வாரம் தான் எடுக்கணும், ஆனா சொல்லிட்டார் நாமும் கூட அப்படித்தான் பிரதர். அவர் கன்க்ளூஷன் கொடுக்கும் போது, தேவன் மேல அந்த ஒரே அந்த முழு அன்பு இருந்தா மாத்திரம் தான் நாம கூட இந்த ஓட்டத்தை முடிக்க முடியும் சொன்னார். கரெக்ட், வெரி எக்ஸாக்ட். இன்னைக்கு என்ன ஆயிடு தெரியுங்களா, நம்ம அன்பு அன்புன்ட்டு அங்க வைக்கிற அன்பு வச்சுட்டு இங்க வச்சிருவோம் ரொம்ப அன்பாயிடுவோம். ஒரு வருஷம் நாலு மாசம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அன்பு இங்க வச்சுட்டே இருப்போம். ஆனா இங்க ஏதாவது ஒரு பலவீனங்கள் நடந்துச்சுன்னா அந்த அன்பு டப்புன்னு என்னாயிடும், கட்டாயிடும். உடனே நாம வழி விலக வாய்ப்பு இருக்கும், சோர்ந்து போயிடுவோம், அப்படியே ஃபெடப் ஆயிடுவோம், அங்க போயிடுவோம், இங்க போயிடுவோம், எல்லாம் போயிடுவோம். ஆனா அந்த அன்புக்கு மத்தியிலும் அந்த பிரச்சனைக்கு மத்தியிலும் நீங்க யார் அன்பு யார் மேல அன்பு வைக்கணும், தேவன் மேல அன்பு வச்சு பாத்தீங்கன்னா, இப்ப கூட தேவன் என்னை என்ன நினைக்கணும் நான் என்ன செய்யணும்னு சித்தம் வச்சிருக்கிறார். அந்த பிரச்சனை அந்த ஏமாற்றம் சோறுக்குள்ள கூட தேவன் சித்தம் என்ன அதை நாம நிறைவேற்றி அவர் மேல அன்பு வைக்கலாம்னு நினைச்சீங்கன்னா, அந்த சோர்விலையும் நாம என்ன பண்ணுவோம், மேற்கொண்டு ஜெயிக்க முடியும். அதான் சீக்ரெட். அப்ப கர்த்தர் இயேசு ஞாபகமாக நிறைவேற்றினார் பிதாவாகிய தேவன் மேல வச்சிருந்த முழு அன்பு மாத்திரம் தான். அதான் சொல்ற கற்பனையின் பொருள் என்னவெனில், அதாவது கற்பனை எல்லாம் கடைபிடிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க யாருக்கு மேல்தான் அன்பு செலுத்திருப்பாங்க. அதான் வசனம், கற்பனையின் பொருள் என்னவெனில் அன்பு. யார் மேல அன்பு, பிதாவாகியோ தேவன் மேல. அப்ப புது சிருஷ்டிக்கு பிரமாணம் இல்லாம இல்ல, ஒரு பிரமாணம் இருக்குது. அது என்ன பிரமாணம்னா அன்பின் பிரமாணம் இல்லைங்களா. இது அவங்க இருதயத்துல எந்த அளவுக்கு தேவன் மேல கிரியை செய்தோ அந்த அளவுக்கு அவங்க புது சிருஷ்டியா இருந்து அவங்கள அங்க அங்க வழி நடத்தும் பாக்குறாங்க. அப்போ எப்போ இந்த நாம இன்னைக்கு இந்த உடன்படிக்கைக்குல வந்துட்டு தேவன் மேல இந்த அன்பு வச்சுட்டு அவருடைய பரிசுத்தாவிக்கு கீழ்பட்டு நடக்கிறோமோ இல்லைங்களா, அந்த அளவுக்கு நாம புது சிஷ்டியா நிலைச்சு நிக்கலாம். என்னைக்காவது இந்த ஆவிக்கு விரோதமான காரியங்கள் நாம செஞ்சிட்டோம், இந்த அபிஷேகத்துக்கு விரோதமான காரியம் நாம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் புது சிருஷ்டியா இருக்கிறத தவிர்த்துட்டு நீங்க மறிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. புரியுதுங்களா, ஏன்னா நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது சொல்றோம் நாம இந்த உலகத்துக்கு என்ன ஆயிட்டோம், மறிச்சிட்டோம் இல்லைங்களா. அப்ப ஏன்னா பரிசுத்தாவியில அபிஷேகம் பண்ணிட்டீங்க, தேவனுடைய ஆவி இனிமேல் தேவனுடைய புத்திரர், நீங்க பழைய ஆள் புது சிருஷ்டி. அதே போலதான் சொல்றாரு, எப்ப நீங்க இந்த புது இந்த பரிசுத்தாவிக்கு விரோதமா சில காரியங்கள் செஞ்சிட்டீங்களோ அப்ப நீங்க புது சிருஷ்டிக்கு என்ன ஆயிட்டீங்க, மறிச்சிட்டீங்க. எப்படி உலகத்துக்கு மறிச்சேன் நீங்க அந்த பாயிண்ட்ல சொல்றீங்களோ, அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் நீங்க ஒருவேளை இந்த ஆவிக்கு விரோதமா நீங்க ஏதாவது செய்யும் போது நீங்க எதுக்கு நீங்க மறிக்கிறீங்க? புது சிருஷ்டிக்கு நீங்க மறிக்க. தேவன் மேல முழு அன்புனா என்ன அர்த்தம்னா செல்ஃப் சாக்ரிஃபைஸ் ஆகும். தேவன் மேல முழு அன்பு வச்சிருக்கேன்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நிறைவேறும்னா தங்களுடைய ஜீவனை கண்டிப்பா எல்லா வகையிலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, பலியாக தருவாங்க, 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 தருவாங்க. இது கண்டிப்பா நிறைவேறும். எப்பனா தேவன் மேல மாத்திரம் அந்த முழு அன்பு அங்க இருக்கும் போது. ஒருவேளை பலவீனங்கள்னால மேற்கொள்ளப்பட்டு சாத்தானுடைய வஞ்சங்களுக்குள்ள விழுந்துட்டே போயிட்டு இருந்தா அங்க சொல்றாரு, ஒருவேளை தேவன் அவங்களுக்கு கிருபையெல்லாம் தந்தாலும் கூட அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த புது சிருஷ்டியிலிருந்து அவங்க மறிக்கிறதுக்கு அங்க போறாங்க. அதுதான் அங்க சொல்றாரு. இவங்களை பத்தி நம்ம பாக்குறோம் சரிங்களா. ஆனா தேவன் நமக்கு முழு கிருபை அங்க தர பாருங்க. அதான் நமக்கு பிரமாணம் இருக்குது. ஆனா அது என்ன பிரமாணம்? ஒரு அன்பின் பிரமாணம். ரொம்ப 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 சாஃப்ட் அந்த பிரமாணம். நமக்கு தேவன் மேல அன்பா மாத்திரம் இருக்கணும். அந்த அன்புல நீங்க இருந்துட்டு இருக்கும் போது ஒருவேளை உங்க பலவீனங்களை நீங்க தவறு செஞ்சா கூட தேவன் என்ன பண்றாரு, உங்களுக்கு கிருபை மன்னிப்பு, கிருபை மன்னிப்பு. புரியுதுங்களா? அன்பு வச்சிருங்க தேவன் மேல. நம்ம புது சிருஷ்டிக்கு சொல்ற நீங்க எந்த நிலைமையில நிக்கிறீங்க, அன்பு வச்சிருங்க தேவன் மேல. கண்டிப்பா அது செல்ஃப் சாக்ரிஃபைஸ்க்கு உங்களை வழி நடத்தும். இருந்தாலும் சில பலவீனங்கள் கிரியேட் செய்யும், சரீரத்துல தப்பு பண்ணுவீங்க. தேவன் என்ன பண்ணுவார்? கிருபை கிருபை மன்னிப்பு, மன்னிப்பு கிருபை மன்னிப்பு கொடுத்துட்டே வர்றார். ஆனால் இப்படி இருக்கிறவங்க இப்படி இருக்கும் போது நம்ம என்ன சொல்ல முடியாது அப்படின்னா, ரோமர் முடிக்கலாம் 6:1-2 படிங்க. அதுல அப்போஸ்தல் பவுல் சொல்றார் என்ன சொல்வோம் நாமோ. இப்படி இருக்கிறதுனால அன்பின் பிரமாணத்துல வந்துட்டு தேவன் மேல அன்பு வைக்கிறதுனால நம்முடைய சுயத்தை பலியா செலுத்துவதின் மூலம் நம்ம மேலும் மேலும் பரிசுத்தம் ஆகிறோம் சொல்லும் போது, மேலும் மேலும் நம்ம பலவீனங்களுக்கு தேவன் கிருபை தர்றான்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லலாம்? வசனம் பாத்தீங்களா, அதுக்காக நம்ம கிருபை இருக்குங்கறக்காக பாவத்துல நிலை நிற்கலாம்னு சொல்ல. ஏன்னா நமக்கு என்ன இல்லை இங்க சட்டம் பாருங்க. அதான் புரியுது, அவங்களுக்கு சட்டம் இருந்துச்சு. இந்த வசனம் கொஞ்சம் புரியுது. அவங்களுக்கு சட்டம் இருந்துச்சு, அப்ப அவங்க பாவம் செய்ய முடியாது. எப்படியாவது என்ன சொல்றது, விருப்பமா நீதி செய்யாட்டி கூட தண்டனைக்கு பயந்தாத அவங்க என்ன பண்ணும் வரணும். ஆனா நமக்கு என்ன இல்ல, நிபந்தனைகள் பிரமாணங்கள் தேவன் கொடுக்கல, ஒரு இருக்குது. அது என்னது? அன்பின் பிரமாணம். அது கிருபையில நம்மள வழி நடத்துறது போது அதனால நம்ம என்ன சொல்லலாம், கிருபை பெருகும் படிக்கு பாவமே செஞ்சுட்டு இருக்கலாம்னு சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாது. வசனம் படிங்க. கரெக்ட் இல்லைங்களா? பாவத்துக்கு நம்ம மறிச்சிட்டோம், அதுல நம்ம இனி எப்படி பிழைக்க முடியும்? அதுதான் சொல்லிட்டேன். அப்போ பரிசுத்தாவில் அபிஷேகம் பண்ணப்பட்ட புது சிருஷ்டிக்குல இருக்கும் போது மேலும் மேலும் பாவத்துக்கு மறிக்கும் போது நம்ம புது சிருஷ்டிக்கு ஜீவிக்கிறோம். ஆனா ஒருவேளை அந்த நிலைமையில வந்துட்டு நம்ம பழைய படிக்க ஏதாவது தவறுகள் அங்க செய்யும் போது அது மரணத்துக்கு நம்மளை அங்கே புது சிருஷ்டிக்கு நாம மறிக்கிறவர்களும் ஆயிடுவோம். அப்ப இங்க பேசும்போதா சொல்றாரு, இதை புது சிருஷ்டிக்கு மறிக்கிறோம் அப்படின்னா அது தேவன் ரெண்டு விதமா டீல் பண்றாரு. என்னன்னா நம்முடைய பலவீனங்களுக்கு அவர் கிருபை காமிக்கிறார், நம்முடைய துணிகரத்துக்கு தான் அவர் என்ன பண்றார், புது சிருஷ்டிக்கான இரண்டாம் மரணம் அவர் கொடுக்கிறார். பலவீனம் வேற, அதே சமயத்துல என்ன வேற, துணிகரம் வேற. பலவீனங்கள் என்று சொல்லுவது என்ன, ஒரு சின்ன ஒரு அருமையான ஒரு பேராகிராஃப் நீங்க தமிழ்ல நீங்க படிக்கணும். பலவீனங்கள்ல என்ன சொல்ல போகுது, நம்முடைய அந்த என்ன சொல்றது, சந்ததி வாரியா நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பாவம் பலவீனங்கள், இன்ஹெரிட்டட் சின் இல்லைங்களா, அதன் மூலம் இல்லாட்டி சாத்தானுடைய வஞ்சகத்தின் மூலம் நம்முடைய உண்மையான சித்தம் அது விரும்புறதில்ல, உண்மையிலேயே அதை நம்ம விரும்புறதில்ல, நம்ம உண்மையிலேயே திட்டமிட்டு அதை செய்யறதில்ல, மனசுல வரதே இல்லை. ஆனா இந்த சரீரம் தன் வேலையா செஞ்சு நம்மள பலவீனத்துக்குள்ள விளைவிக்கும். அந்த மாதிரி பலவீனங்களுக்கு தேவன் கண்டிப்பா என்ன பண்றார், அவர் மன்னிப்பு அங்க தர. நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் நம்ம ஃப்ரெயில்டி நேச்சர் சொல்றோம், மாம்சத்துக்கு நம்ம பாவம் செய்ய வேணானே இருந்தா கூட சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மாம்சம் நம்ம கண்ட்ரோல் எடுத்து வெளியே போயிட்டு அதான் செய்ய ஆரம்பிக்கும். அதுதான் அந்த சுபாவம், ஃப்ரெயில்டி நேச்சர். அருமையான வார்த்தை பிரதர்ஸ்ல அங்க பயன்படுத்துறாரு. புரியுதுங்களா? நம்மளுடைய நாலேஜ் இல்லாம, நம்முடைய அனுமதி இல்லாம, நம்முடைய தூண்டுதல் இல்லாம, அதாவது புது சிருஷ்டியினுடைய தூண்டுதல் எதுவுமே இல்லாம சரீரம் மாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்மளே தெரியாம தப்பு செஞ்சுட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ அது பலவீனங்கள், அதுக்கு தேவன் நமக்கு அங்க மன்னிப்பு தரார். ஆனா துணிகரம் என்று சொல்லும் போது நம்ம படிக்கிறோம் எபிரேயர் 6 எல்லாம் இல்லைங்களா, ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டோம் இல்லைங்களா. அது அந்த துணிகரம் தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக அவங்க செய்யும் போது அது அவங்க ஒரு புது சிருஷ்டியா இருந்து இனிமேல் அதுல நிலைக்காம அவங்க மரணத்துக்கு இட்டு செல்ல கூடியமா அங்க இருக்குது. அப்போ இதோட நாம இன்னைக்கு நாம முடிக்கலாம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த புது சிருஷ்டிக்கு ஒரு பிரமாணம் அங்க இருக்குது. இப்ப சப்ஜெக்டினுடைய மையம் பார்த்துட்டோம், புது சிருஷ்டியின் பிரமாணம் தலைப்பு. இப்ப புது சிருஷ்டிக்கு என்ன பிரமாணம்? அன்பின் பிரமாணம். அது எப்பேற்பட்ட ஒரு கிஃப்ட் நம்ம பெற்றெடுக்கிறோம். எந்த நிலைமையில அந்த பிரமாணம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார்? ஏன் நமக்கு பிரமாணமே முதல்ல கொடுக்கவே இல்லை? நம்ம யோசிச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய அந்த ஆசீர்வாதங்கள் கிருபை நம்ம பார்க்கிறோம். இனி மேலும் மேலும் இந்த அன்பின் பிரமாணத்துல நம்ம எப்படி வளர்த்தி கொண்டு நம்மளை புது சிருஷ்டிகளா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிற காரியங்கள் பற்றி அடுத்த வாரம் நம்ம பார்த்து இந்த பாடம் நம்ம முடிக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.